الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اطيعوا الله واطيعوا الرسول ولا تبطلوا اعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو ايه رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் தொடர்ச்சியாக ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கை தரும் படிப்பினை என்ற தலைப்பில் இரண்டாவது ஹலீஃபாவாகிய உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து எப்படி ஷஹீதாக்கப்பட்டாங்க என்பது வரை நம்ம போன வாரத்துக்கு முந்தைய வாரம் பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை நம்ம வந்து தொடருவோம். அதற்கிடையில் இது வந்து மே மாதம், நிறைய மாணவ மாணவியர்களுக்கு லீவு விடுமுறை என்ற காரணத்தால் விடுமுறை காலத்தை நாம் எப்படி கழிப்பது, நேரத்தின் மதிப்பு என்ன, காலத்தின் முக்கியத்துவம் என்ன, நேரத்தையும் காலத்தையும் நாம் எப்படி பயன்படுத்துவது என்பதை இந்த ஜும்ஆவில் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய தமிழில் பொதுவான ஒரு வார்த்தையை பழமொழியாக சொல்லுவோம், காலம் பொன் போன்றது என்கிற வார்த்தையை சொல்லுவோம். அதாவது காலம் பொன் போன்றது என்ற இந்த வார்த்தையை விட, அதாவது பொன்னையாவது தங்கம் காணாமல் போய்விட்டால் அதை நம்ம வந்து மறுபடியும் வாங்கிக்கிறலாம். ஆனால் நம்முடைய காலத்தை நாம் காணாமல் ஆக்கிவிட்டால், வீணாமல் ஆக்கிவிட்டால் அந்த காலத்தை மறுபடியும் என்ன செய்ய முடியாது, பெற்றே ஆக முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இஸ்லாமிய மார்க்க காலத்தை எந்த அளவுக்கு மதிக்கிறது என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்துல் அஸ்ர் என்று சொல்லக்கூடிய வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று மிக முக்கியமான செய்தியை அல்லாஹ் சொல்றதுக்கு முன்னால எதன் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான் என்று சொன்னால், வல் ஆசுர் காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் நிச்சயமாக மனித இனம் நஷ்டத்தில் இருக்கிறது என்று பேசுகிறான் என்று சொன்னால், அப்ப முக்கியமான ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்றதுக்கு முன்னால சத்தியம் விடுகிறானே, எதுல வந்து அல்லாஹ் சத்தியம் விடுறா, காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் விடுகிறான் என்று சொன்னால் அப்ப காலத்தின் மதிப்பு என்னங்கிறதுக்கு இந்த ஆயத்துக்கு வந்து முதல் சான்று. அதே மாதிரி நம்ம குர்ஆனை படித்து பார்த்தீங்களா, சூரத்துல் ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் விடுகிறான். அதே போன்று வல்லுஹா, முற்பகல் நேரம் இருக்கிறது, லுஹா நேரம், லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிடுகிறான். வல்லைலி, இரவு நேரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிடுகிறான். வன்னஹாரி, பகல் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிடுகிறான். இப்படி காலையின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக என்று பல்வேறு சத்தியங்களுக்கு பின்னால் முக்கியமான செய்திகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தில் காலத்தின் அவசியம் என்ன, காலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு காலத்தை அல்லாஹ் சத்தியமிட்டு பேசுகிறானே, அது வந்து முதல் சான்று. மட்டுமில்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை வந்து எப்படி மதித்தாங்க, எப்படி பயன்படுத்தினாங்க, எப்படி பயன்படுத்த சொன்னாங்க என்று சொன்னால், நம்முடைய மார்க்கத்துல அஞ்சு வேளை கடமை இல்லையா, அஞ்சு வேளை தொழுகை, தொழுகை கடமை, அதே மாதிரி நோம்பு என்ன, கட்டாய கடமை, ஜக்காத்து கடமை, ஹஜ்ஜி கடமை, இஸ்லாமிய கடமைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் காலத்தின் மதிப்பு என்ன, காலத்தை எப்படி வீணடிக்க கூடாது என்பதற்கு இந்த கடமைகளே தெளிவான சான்று. எப்படி சான்று? தொழுகையை வச்சுக்கிறங்க. தொழுகையை பொறுத்தவரை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தொழுவலாமா? இப்ப ஜும்மாத்துல ஓரம் நம்ம நினைச்ச மாதிரி நினைச்ச வேலையில ஜும்மாவை நீங்கள் நிறைவேற்றலாமா? அதே மாதிரி அசர் இருக்குது, அதே மாதிரி மகர் இன்னும் சொல்ல போனமாக்க அசர் என்ற ஒரு தொழுகைக்கு பேராக சொல்லுகிறோமே, முகர் என்ற ஒரு தொழுகைக்கு பேராக சொல்லுகிறோமே, மகரிபி என்ற ஒரு தொழுகைக்கு பேராக சொல்லுகிறோமே, இதுவெல்லாம் தொழுகையின் பெயர் அல்ல. இதுக்கு பேரு ஒரு நேரத்தின் பெயர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஜ்ர் என்பது ஒரு நேரத்தின் பெயர், ளுஹர் என்பது ஒரு நேரத்தின் பெயர், அசர் என்பது ஒரு நேரத்தின் பெயர். அந்த நேரத்தில் நாம் கட்டாயமாக சொல்ல வேண்டும். எனவே அந்த துணுக்கு சேர்த்து பேர் என்ன, அந்த பேரு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் திருமறை குர்ஆன்ல சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 103வது வசனம், அதில் காலத்தின் அருமையை பற்றி, காலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி அந்த வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா, நிச்சயமாக துலுகை என்பது மூமின்கள் மீது குறிப்பிட்ட நேரத்தில் கடமையாக்கப்பட்டுள்ளது. நீங்க நினைத்த நேரத்தில் சொல்லக்கூடாது, துலுகைக்கென்று ஒவ்வொரு துலுகைக்கும் நேரம் இருக்கிறது. எனவே துலுகை என்பது முஸ்லிம்கள் மீது குறிப்பிட்ட நேரத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், அப்ப துலுகை என்பது தரக்கூடிய பாடம் என்ன? நேரத்தை நீங்கள் வீணடிக்க கூடாது, நேரத்தை பயன்படுத்த வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த ஆயத்து வந்த சான்றா இல்லையா? மட்டும் இல்லாம மிகச்சிறந்த ஒரு சஹாபி அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிமில இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மதீனாவுடைய பள்ளிவாசல்ல மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்து கொண்டு சஹாபாக்களுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட பல்வேறு செய்திகளை, பல்வேறு உபதேசங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ரசூலுல்லாஹ்ட கேள்வி கேட்பாங்க, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த அமல் எது, எந்த அமலை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான் என்று அந்த அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட கேள்வி கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க, அல்லாஹ் விரும்பக்கூடிய மிகச்சிறந்த அமல் எது என்று சொன்னால், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதனுடைய வக்தியிலே தொழுவது, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதுதான் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் மிகச்சிறந்த அமலாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியின் கேள்விக்கு பதில் சொன்னாங்க என்று சொன்னால், அப்ப தொழுவதுங்கிறது மட்டும் கடமை இல்லை, எதுவும் சேர்த்து கடமை, நேரத்தில் தொழ வேண்டும், நேரம் குறிக்கப்பட்ட அந்தந்த நேரத்தில் அந்தந்த தொழுகைகளை தொழ வேண்டும் என்பதற்கு இது ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? அதே மாதிரி நீங்க நோம்பு வச்சுக்கிறீங்க, நோம்ப நம்ம நோக்குறோமே, சஹருக்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது, இஃப்தாருக்கு என்று இருக்குது நேரம் இருக்கு. திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 187வது வசனம், அதில் நீங்கள் எப்படி நோன்பு வைக்க வேண்டும், நோன்புடைய நோன்புடைய நேரம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். குலு வஷரபு ஹத்தா யதபையன லகுமுல் ஹைத்துல் அபயது மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், நீங்கள் உண்ணுங்கள். எந்த உணவு? சஹர் சாப்பாடு. நீங்கள் சஹர் உணவை உண்ணுங்கள். வஷரபு, நீங்கள் சஹர் உணவை, நீங்கள் அந்த தண்ணீரை வானத்தை பருகுங்கள் என்று சொல்லிவிட்டு, எதுவரை நீங்கள் சாப்பிடலாம் என்று சொன்னால், மினல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரை நீங்கள் ஸஹர் உணவை உண்ணலாம். ஃபஜ்ருக்கு பாண்டு சொல்லப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஸஹர் சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் பேசிவிட்டு, அப்ப நோம்புடைய துவக்கமாக அல்லாஹ் பேசுகிறது ஸஹருடைய நேர, நோம்புடைய கடைசி நேரம் எது என்று சொன்னால், வாசிமு சியாம வாசிமு சியாம மினல்லைல், நீங்கள் இரவு வரை என்ன செய்யுங்கள், நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். சூரியன் மகரிபும் சூரியன் மறைவு வரை நீங்கள் நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார் என்று சொன்னால், அப்ப நோன்புடைய ஆரம்பத்துக்கு ஒரு நேரம் இருக்குது, முடிவுக்கு என்ன இருக்குது, ஒரு நேரம் இருக்குது. அப்ப ஃபஜ்ருக்கு பிறகு ஒருவர் சாப்பிட்டா நோன்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதே மாதிரி மகரிப் வாங்க சொல்லிட்டாங்க, 6:30 வாங்க சொல்றாங்க, 6:30 வாங்க சொன்னாலே நான் 6:30 துருவமா 6:30 நோம்பு திறக்க மாட்டேன், 6:45 தான் நோம்பு திறப்பேன், 7:00 தான் நோம்பு திறப்பேன் என்று நோம்பு திறப்பதை இஃப்தாரை நீங்கள் தாமதப்படுத்தலாமா? அப்ப சஹருக்கென்று குறிப்பிட்ட ஒரு நேரம், இஃப்தாரிக்கென்று குறிப்பிட்ட ஒரு நேரம் என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தில் நேரத்தின் அருமை என்னங்கிறதுக்கு இந்த ஆயத்து வந்து அழகான சான்று. அதே மாதிரி வச்சுக்கிறங்க, ஜக்காத்து, ஜக்காத்துக்கு என்ன நேரம் இருக்கிறதா இல்லையா? ஒரு சொத்தை நாம் சம்பாதித்து விட்டால், ஒரு சொத்து நம்முடைய கையிக்கு வந்து விட்டால், அந்த சொத்து கையிக்கு வந்ததிலிருந்து ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பொருள் மீது, அந்த சொத்தின் மீது நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது என்று சொன்னால், அப்ப ஜக்காத்துக்கு என்ன ஒரு காலம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம எல்லாம் ஹஜ்ஜிக்கு போறோமா இல்லையா? இந்த ஹஜ்ஜிக்கு நம்ம இஷ்டப்பட்ட நேரத்துல நீங்க மினாவுக்கு போக முடியுமா? நீங்க விரும்பிய நேரத்துல மினாவுக்கு போறது, விரும்பிய டயத்தில் அரபாவுக்கு போறது, அப்படிலாம் போன ஹஜ்ஜி செல்லுமா? இப்ப ஹஜ்ஜி என்பதுடைய ஆரம்ப நாள் எது? ஜுல்ஹஜ்ஜி 8. ஜுல்ஹஜ்ஜி 8 உடைய லுஹரு துலுகையை ஒவ்வொரு ஹாஜியும் எங்கே சொல்ல வேண்டும்? மினாவிலே சொல்ல வேண்டும். ஜுல்ஹஜ்ஜி 8 தான் ஹஜ்ஜி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஜுல்ஹஜ்ஜி 8 உடைய லுஹரு துலுகையை ஒவ்வொரு ஹாஜிக்கு சொல்லுவனே மினாவில் சொல்ல வேண்டும். அப்படி மினாவிலே தொழுதுவிட்டு 5 மினாவில் தொழுவனே ஜுல்ஹஜ் உடைய 8 முஹரி அசரி மகரிபு ஈஷா மறுநாள் 9:30 அந்த பஜிரி இந்த 5 தொழுகையை ஹாஜிக்கு தொழுவனே மினாவிலே தொழ வேண்டும். அப்படி மினாவிலே தொழுதுவிட்டு ஜுல்ஹஜ் உடைய 9 சூரியன் உதித்து விட்டால், சூரியன் உதித்த கையோடு நீங்கள் மினாவிலிருந்து எங்கே புறப்பட்டு செல்ல வேண்டும்? அரபா புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு ஹாஜிகளும் அரபாவுக்கு போயிட்டாங்க, அரபாவில் தங்கி தங்களுடைய இபாதத்துகளை பண்றாங்க. எதுவரை அரபாவில் தங்கன? சூரியன் மறையும் வரை. சூரியன் மறையும் வரை ஒவ்வொரு ஹாஜிகளும் அரபாவிலே தங்கியிருக்க வேண்டும். சூரியன் மறைந்துவிட்ட பிறகு ஹாஜிகள் அரபாவிலே மகரிபை சொல்லாமல் எங்கே செல்ல வேண்டும்? முஸ்தலிபாவுக்கு செல்ல வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. அதே மாதிரி முஸ்தலிபாவுல மறுநாள் சுபுஹ் என்ன செய்யணும்? முஸ்தலிபாவுல தங்கனே. சுபுஹுக்கு பிறகு சூரியன் உதிப்பதற்கு முன்னால் நீங்கள் முஸ்தலிபாவிலிருந்து மறுபடியும் மினாவிற்கு சென்று டமராவில் போய் கல்லியறியுங்கள் என்று மார்க்கம் பேசுகிறது என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அவ ஹஜ்ஜிக்கு என்ன நீங்க மினாவுக்கு போகணுமா? இந்த நேரத்தில் போக வேண்டும். அரபாவுக்கு போக வேண்டுமா? இந்த நேரத்தில் போக வேண்டும். முஸ்தலிபாவுக்கு போக வேண்டுமா? இந்த நேரத்தில் போக வேண்டும். டமராவிலே கல்லியறிய வேண்டுமா? இந்த நேரத்தில் கல்லியறிய வேண்டும் என்று சொல்லி ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு இபாதத்துக்கு எதா காரணம்? இந்த நேரத்தில் இந்த அமல பண்ணு, அந்த நேரத்தில் அந்த அமல பண்ணு என்று மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால், அப்ப நேரத்தை வீணடித்து விட கூடாது என்பதற்கு இந்த இபாதத்துகளே சார்ந்தா இல்லையா? எனவேதான் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலம் ஒரு தடவை சஹாபாக்கள் ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய 2 அருள் கொடைகள் என்று சொல்லிவிட்டு, அந்த அருள் கொடைகளை சொல்வதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். என்ன குற்றச்சாட்டா? நியமதானி மகபூரன் தீஹிமா கதீரும் மினன்னாசி அஸ்ஸிஹது வல் ஃபராஹ். அல்லாஹ் உங்களுக்கு தந்த மிகப்பெரிய அருள் கொடைகள், மிகப்பெரிய நியமத்துகள், 2 நியமத்துகள் என்று சொல்லிவிட்டு, அந்த நியமத்துகள் விஷயத்தில் மக்கள் பொறுமோக்காக இருக்கிறார்கள், அந்த நேமத்துகளை மதிக்க வேண்டிய விதத்திலே மதிக்கவில்லை, அந்த நேமத்துகளை பயன்படுத்தக்கூடிய விதத்திலே பயன்படுத்தவில்லை என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் தந்த முதல் பெரிய நேமத்து என்ன என்று சொன்னால், அஸ்ஸிஹா உடல் ஆரோக்கியம். எது பெரிய நேமத்தா? நமக்கு அல்லாஹ் தந்தது காசு பணங்களை விட, பங்களாக்களை விட, கோடி கோடிகளாக சொத்து பத்துகளை சேர்க்கிறோமே அந்த சொத்து பத்துகளை விட அவர் தந்த மிகப்பெரிய நேமத்து என்ன என்று சொன்னால், என்ன நேமத்து? உங்களுக்கு தந்த ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் என்பது அவன் தந்த முதல் நேமத்து. 2 என்ன அப்படின்னு சொன்னால், ஓய்வு நேரம். லீவ் விடுறாங்களே மாணவர்கள், மாணவியர்களுக்கு மே மாசம் லீவ் விடுறாங்க,
லீவ் விட்டா அந்த லீவை பத்தி மார்க்கத்துல வந்து இஸ்லாத்துல எல்லாம் கேள்வி எப்பா இந்த மாதிரி நேரத்தை கொடுத்தன, நேரத்தை எந்த வகையில் பயன்படுத்தினாய், எந்த வழியில் பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ் என்ன செய்வானா, நேரத்தை பத்தி கேள்வி கேட்பான் என்ற காரணத்தால. அப்ப நேமத்தை பற்றி மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான், நேரத்தை பற்றி அல்லாஹ் என்ன செய்வான் மறுமையில் விசாரிப்பான் என்ற காரணத்தால நமக்கு நேரத்தை அல்லாஹ் தந்திருக்கான் என்று சொன்னால், அந்த நேரத்துல நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறது நிறைய மாணவர்களை பாத்தீங்கன்னாக்கே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நேரத்துல ஒன்னே டிவி பார்ப்பாங்க. இந்த மே மாச லீவு, இந்த லீவு நேரத்தில் நீ வீடுகளுக்கு போனீங்களாக்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவியர்கள் நேரத்தை எப்படி கழிப்பது, ஒன்னே முடிஞ்ச சினிமாவை பார்க்கறது, கண்ட கண்ட காட்சிகளை பார்க்கறது, டிவிக்கு முன்னால நேரத்தை ஈரடிப்பது, அல்லது ஒரு காலத்துல டிவியாக இருந்தது இன்னைக்கு டிவியை தாண்டி எல்லாருடைய கையிலேயே பெரிய செல்போன் ஸ்மார்ட் போனு படிக்கக்கூடிய 8வது படிக்கிறாங்க, 5வது படிப்பா 10வது படிக்கிறார், அப்ப 8வது படிக்கக்கூடிய 5வது 10வது படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கையில நமக்கு அல்ல நேமத்தை கொடுத்தானே செல்வத்தை கொடுத்தானே, இந்த செல்வத்தின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துட்டோம், அதுக்கு மேல நெட் அவ என்ன பண்ற அந்த போனை வச்சு நோட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, பாங்குக்கு வந்து பள்ளிவாசல் வாங்க சொல்லுவாங்க, பள்ளிவாசலுக்கு போய் சொல்லுறது இல்ல, அதே மாதிரி குர்ஆன் ஓதனே குர்ஆன் ஓதுறது இல்ல, சூறாக்கிற மனப்பாடம் பண்ணனே மனப்பாடம் பண்றது இல்ல, துவாக்கள் செய்யனே துவாக்கள் செய்யறது இல்ல. அப்ப இந்த ஸ்மார்ட் போனை வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க, குர்ஆனுக்கு முன்னால நம்ம எவ்வளவு நேரத்தை செலவு செய்கிறோம், சுன்னாவுக்கு முன்னால் ஹதீஸ் கிதாபுகளுக்கு முன்னால் எவ்வளவு நேரத்தை செலவு செய்யறோம், துஆவை படிக்கிற விஷயத்துல எவ்வளவு நேரத்தை செலவு செய்யறோம், அதே சமயத்துல செல்போனுக்கு முன்னால நம்ம எவ்வளவு நேரம் செலவு செய்யறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம எல்லாம் நேரத்தை வந்து வீணடிக்கிறோம், குறிப்பாக மாணவ மாணவியர்கள் ரொம்ப வீணாக்கிறாங்க. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நேரம் என்பது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருள்படை. இந்த அருள்படைகளை பற்றி சும்மல துஸ் அருண்ண ஒவ்வொரு நேரத்துகளை பற்றியும் நாளை மறுபடியில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த நேரத்தை நான் கொடுத்தன மே மாசத்துல ஸ்கூல் லீவ் விட்டாங்கல, கல்லூரிகளுக்கு லீவ் விட்டாங்கல, அந்த நேரத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய், அந்த நேரத்தில் எவ்வளவு குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதினாய், எவ்வளவு மனப்பாடம் செய்தாய், எவ்வளவு துஆக்களை மனப்பாடம் செய்தாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் விசாரிப்பான மாட்டானா, கட்டாயம் அல்ல கேள்விப்பா. அப்படி கேட்கும் போது யா அல்லாஹ் இந்த மாதிரி லீவ் விட்டாங்க, இந்த லீவுல நான் இன்னென்ன துஆக்களை மனப்பாடம் பண்ணல, இன்னென்ன சூராக்களை மனப்பாடம் பண்ணல, இன்னென்ன ஆயத்துகளை மனப்பாடம் பண்ணல என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்லிவிட்டால் தப்பித்து விடலாம். நான் கேட்கிறேன், நான் நிறைய பயன்கள் இதை கேட்கறது உண்டு, இதை கேட்கறது உண்டு. ஜனாஜா துலுகையில ஓதக்கூடிய துவா இருக்கா இல்லையா, இல்லையா? அந்த மூணாவது பிறகு பிறகு ஓதக்கூடிய துவா, இந்த துவா உங்கள்ல எவ்வளவு பேருக்கு தெரியும், நேரம் இருக்கிறது காலம் இருக்கிறது, இந்த காலத்தை பயன்படுத்தி முதல் தக்பீர்ல அல்ஹம்து ஓதுனாங்க தெரியும், இரண்டாவது தக்பீர்ல ஸலவாத் ஓதுனாங்க தெரியும், மூன்றாவது தக்பீருக்கு பிறகு அந்த மையத்துக்காக துவா செஞ்சாங்க, அல்லாஹு மஃபிர் லஹு வர்ஹம்ஹு வாஃபிஹி வாஃபானு என்ற ஒரு பெரிய ஒரு துவா, அல்லாஹ்வே இந்த மையத்தை மன்னிப்பாயாக, இவர் மீது அன்பு காட்டுவாயாக, இவர் மீது கருணை காட்டுவாயாக என்று சொல்லி முழுக்க முழுக்க நம்முடைய அம்மா மௌத்தா போயிடலாம், நம்முடைய வாப்பா மௌத்தா போகலாம், நம்முடைய அண்ணன் தள்ளி மௌத்தா போகலாம், நம்முடைய மனைவி மௌத்தா போகலாம். அப்ப அவர்கள் மரணித்து விட்டால் நாங்க தான் ஜனாசா துலுவோப்போம் என்று போட்டி போடுகிறோம் இல்லையா, நாம் தொல வைக்க வேண்டும். அப்படி தொல வைக்கிற போது இந்த மூன்றாவது துவா ஓத தெரியவில்லை, மையத்திற்காக ஜனாசாவுக்காக கேட்கக்கூடிய துவா நமக்கு மனப்பாடம் இல்லை என்று சொன்னால் இதை விட ஒரு அசிங்க, இதை விட ஒரு அவமான, இதை விட ஒரு கேவலம் உங்களுக்கு எங்களுக்கு முடியும். உங்களை பெற்று வளர்த்த உமா பெற்று வளர்த்த வாப்பா படாது பாடுபட்டிருப்பாங்க, படாதுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க, உங்களை வளர்த்து அவங்க தான் ஆளாக்கி வச்சிருப்பாங்க, அவங்க மூத்தா போயிட்டாங்க, அவங்க ஜனாசாவுக்கு இந்த துவாவை ஓதவில்லை ஓத முடியவில்லை என்று சொன்னால் இது ஒரு கை சேதமா கை சேதமில்லையா? அவை அருமை சகோதரர்களே, இந்த காலத்தை நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள், நேரத்தை பயன்படுத்தி என்னென்ன துஆக்களை மனப்பாடம் பண்ணனே என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். சஹாபாக்களை பொறுத்தவரை நேரத்தை எப்படி பயன்படுத்தினாங்கிறதுக்கு சில வரலாறு பதிவு பண்ற ஓரிரு சஹாபாக்கள், அதில் ஒரு சஹாபி ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபி என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சஹாபி இவர் யார் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் மதீனாவுல அவுசி என்ற ஒரு குளம் இருந்தது, ஹசரதி என்ற இன்னொரு குளம் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இதில் அவுசு குலத்தின் தலைவர் யாரு? சஹாபி பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி வஃபாத் ஆகும் போது இந்த சஹாபியின் வயது என்ன என்று சொன்னால் 37 வயது. சரியா? சஹாபி பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க மூத்தா போகும் போது வயசு எத்தனை வயசு? 37 வயசு. இந்த 37 வயசுல இவங்க நார்மலா மூத்தா போகல, இவர்கள் ஒரு ஷஹீத். இவங்க யாரு? அகல் போரில ஹந்தத் போரில ஷஹீதாக்கப்பட்ட ஷஹீதிகள் ஒருவர் தான் இந்த சஹாபி பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ஷஹீது என்று சொன்னால் அந்த போர்க்களத்தில் உடனே ஷஹீதாக்கப்படவில்லை, அம்பு குத்தி விட்டது, நெஞ்சில குத்தி வச்சு பயங்கரமான காயத்தோடு மதீனாவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. சஹாபாக்கள் திரும்பி வரும்போது எல்லாருமா சேர்ந்து திரும்பி வந்துட்டாங்க. அப்படி வந்தா இவங்களுக்கு ரத்தம் கொட்டுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உத்தரவு போட்டாங்க, என் அருமை சஹாபாக்களே, இந்த மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி, இந்த மஸ்ஜித் நபவியில சாயதுக்காக ஒரு கூடாரம் போடுங்கள், அந்த கூடாரத்திலே சாயது தங்கட்டும், இந்த கூடாரத்தில் அவர் தங்க வைக்கப்பட்டு நம்ம அவருக்கு மருத்துவம் செய்வோம், நமக்கு அவருக்கு நம்ம வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லுவோம், நம்ம அவருக்கு துவா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல கூடாரம் போட வச்சாங்க. கூடாரம் போடப்பட்டது, ஓரிரு நாட்கள் அந்த கூடாரத்தை தங்கினாங்க, அதே காயத்தில் ரத்தம் போய் போய் கடைசியில இந்த சஹாபி மூத்த போயிட்டாங்க. இவங்க மூத்தா போகும் போதே வயசு எத்தனை? 37 வயசு. இவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இஸ்லாத்துக்கு வருகிற போது வயசு 30 வயசு. சரியா? 30 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், 37 வயசுல ஷஹீதாக்கப்பட்டார் என்று சொன்னால் இவர் முஸ்லீமாக வாழ்ந்த ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள்? 7 ஆண்டுகள். வெறுமனை 7 ஆண்டுகள் தான் இந்த சஹாபி பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லீமாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். இந்த சஹாபியுடைய மௌத்தை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சஹீஹுல் புகாரில பதிவு பண்ணிருக்காங்க. இந்த சஹாபி மௌத்தா போயிட்டாங்களே மஸ்ஜித் நபவியில, இந்த மௌத்து செய்தியை நபிகள் நாயகத்திற்கு அறிவித்தவர் யார் என்று சொன்னால், யார் அறிவித்தது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த மரண செய்தியை அறிவித்தார்கள். ஜிப்ரீல் அவர்களே, பூமியிலே ஒருவர் மரணித்து விட்டார், அவருடைய மரணத்திற்கு காரணத்தால் வானத்துள்ள மலக்குகள் எல்லாம் கவலையிலே மூழ்கிவிட்டார்கள். இந்த செய்தியை மக்கள் அறிந்தால் மக்களும் கவலைப்படுவார்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த சஹாபியுடைய மரணத்திற்கு காரணத்தால் அல்லாஹ்வுடைய அரிஷே நடுங்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய அரிஷி நடுங்கும் அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு சஹாபி இன்றைக்கு மரணித்து விட்டார் என்கிற இந்த மரண செய்தியை நபிகள் நாயகத்திற்கு அறிவித்தது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு என்று சொன்னால் இந்த சஹாபியா தான் இருக்கக்கூட பள்ளிக்கு வந்து பாக்குறாங்க. அப்படியே மூத்தா போய் ஜனாசாவை கலப்பாங்க, ஏனைய சகாபாக்கள் வருவாங்க, அவங்கள பார்ப்பாங்க, அவங்கள பார்த்து அழுவாங்க என்கிற ஹதீஸ்களை எல்லாம் இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, 7 வருஷம் முஸ்லீமா வாழ்ந்த ஒருத்தரு மூத்தா போயிட்டாரு, அவருடைய மௌத்தின காரணத்தால் மக்கள் கவலைப்பட்டார்கள், அவருடைய மௌத்தின காரணத்தால மலக்குகள் கவலைப்பட்டாங்க, அவருடைய மௌத்தின காரணத்தால் அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கியது என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த சஹாபியின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 7 ஆண்டுகளை எப்படி பயன்படுத்தி இருப்பாங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அதே மாதிரி இன்னும் சில சகாபாக்கள் சொல்ல அப்படின்னு சொன்னா, ஜைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இவரும் ஒரு அன்சாரிய சஹாபி. இந்த ஜைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, இவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிற போது இவங்களுடைய வயசு எத்தனை அப்படின்னு சொன்னா வெறும் 10 வயசு. 10 வயது சிறுவர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு, இவர் ரொம்ப அறிவு ஞானமிக்கவர், மனப்பாட சக்தி உள்ளவர், சிரமசாலி. அப்ப இந்த 10 வயசு சிறுவரை ரசூல்லா பக்கத்துல வச்சுக்கிறாங்க. பக்கத்துல வச்சு 14 வயசு ஆகும் போது இந்த ஜைத் பின் சாபித்துக்கு ரசூல்லா உத்தரவு போடுறாங்க, ஜைத் அவர்களே நீங்கள் ஹிப்ரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு? 14 வயசுங்க, 14 வயசு பையன். 14 வயசு பையனுக்கு நபிகள் நாயகம் போட்ட உத்தரவு என்ன? ஜைத் அவர்களே நீங்கள் ஹிப்ரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால்,
பிற நாட்டு மன்னர்களுக்கு நாம் தபால் போட விட்டிருக்கிறேன், ரோமுடைய மன்னர் பாரசீக மன்னர்களுக்கெல்லாம் நாம் தபால் போட விட்டிருக்கிறது, யூத மக்களை வச்சுதான் தபால் எழுதுறேன், அவங்க தான் வாசிச்சு காட்டுறாங்க, ஏதேனும் யூதர்கள் சரி செய்துவிட்டால் நம்ம எல்லாம் மாட்டிக்கிடுவோம். எனவே அந்த ரோம நாட்டு மன்னருக்கு தபால் போடணுமே, பாரசீக மன்னருக்கு தபால் போடணுமே, எனவே நீங்கள் ஹிப்ரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லும் அந்த சின்ன வயசு பையன் வயசு என்ன 14 வயசுல சம்மன் அரபிக்கு ஹிப்ரு மொழிக்கு சம்மந்தம் இல்ல, ஹிப்ரு மொழியை கத்துக்கிற சொல்லுவாங்க. அந்த சஹாபி ஆர்வத்துல போட்டி போட்டு ஹிப்ரு மொழியை கத்துக்கிடுவாரு. அவர் கத்துக்கிட்ட நாட்கள் எவ்வளவு தெரியுமா? எத்தனை நாட்கள்? 15 நாள்ங்க. ரெண்டு வாரம், ஒரு ரிவாயத்துல 2 வாரம் என்றும் இன்னொரு ரிவாயத்துல 15 நாட்கள் என்று படுகிறது. அப்ப ஏறக்குறைய 2 வாரத்துல சம்பந்தம் இல்லாத இன்னொரு மொழியை கத்துக்கொண்டார். அவர் இன்னொரு மொழியை கத்துக்கிட்ட உடனே ரசூலுல்லாஹி கிட்ட பண்ணுவாங்கன்னு சொன்னா, தெய்வ அவர்களே நமக்கு வஹி வந்து, எனக்கு வஹி வந்துகிட்டு இருக்குது, காத்திபியனே வஹி, வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்கள் நீங்கள் ஒருவராக ஆகிவிடுங்கள் என்று அவசியத்தாங்க. இந்த சஹாபிதான் ரசூலுல்லாஹி மௌத்தா போன உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன தொகுக்கு உத்தரவு போட்டாங்களே, சஹாபாக்கள் குழு குர்ஆனை தொகுத்தது, அந்த குழுவுக்கு ஒருவர் தலைவராக ஆக்கப்பட்டாரு இந்த சஹாபி. இந்த சைது பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை தொகுக்குமாறு அபூபக்கர் சித்தீக்கு உத்தரவிடுகிற போது இந்த சஹாபியின் வயது என்ன என்று சொன்னால் 21 வயசு. சரியா? அப்ப 21 வயசுல குர்ஆனை தொகுப்பது சாதாரண ஒன்றா? அப்ப 15 வயசுல காத்திபியனை வகி ரசூலுல்லாஹி வகி வருமே, அதை எழுதக்கூடிய சஹாபியாக இருந்திருக்கிறார். அப்ப என் அருமை சகோதரர்களே, 10 வயசுல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு, 14 வயசுல ஹிப்ரு மொழியை கற்றுக்கொள்கிறார், 15 வயசுல காத்திபியனை வகியாக வந்து சேருகிறார், 21 வயசுல குர்ஆனையே தொகுக்கிறார் என்று சொன்னால், அப்ப இந்த ஜெய்திபின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நேரத்தை எப்படி பயன்படுத்தினாங்க, நேரத்தை எப்படி செலவு செஞ்சாங்க என்பதற்கு இந்த சஹாபியின் வரலாறு சான்றா இல்லையா? என் அருமை சகோதரர்களே, குறிப்பாக என் அருமை மாணவிய மாணவர்களே, நீங்கள் இந்த நேரத்தை இந்த மே மாசத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி சகாபாக்கிற அளவுக்கு இல்லாட்டியானே என்னால் குடிச்ச அளவுக்கு நேரத்தை நான் ஒழுங்கா பயன்படுத்துவேன். ஆக்கப்பூர்வமான வழிகளில் நேரத்தை பயன்படுத்துவதை தவிர அழிவுக்கு என்ன செய்ய மாட்டேன், பயன்படுத்த மாட்டேன் என்று நீங்கள் சபதம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்களாக்கே இமாம்களை பார்த்தீங்களாக்கே, சுபஹானல்லா, இமாம்கள் எப்படி நேரத்தை பயன்படுத்தினாங்கிறதுக்கு சின்ன சில வரலாறு சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இந்த இமாம் அஹமது வந்து ஹதீஸ் கிதாபை தொகுத்தாங்களே, நீங்க சஹீஹ் புகாரி கேள்விப்பட்டிருப்பீங்க, முஸ்லிம் அபூ தாவூத் திருமிதி நிறைய ஹதீஸ் கிதாப் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹதீஸ் கிதாபுகள்ல அதிகமான ஹதீஸ்களை கொண்ட முதல் ஹதீஸ் கிதாப் எது தெரியுமா? எந்த கிதாபு? எந்த கிதாபில் அதிகமான ஹதீஸ் இருக்கிறது? முஸ்னத் அஹமத். சரியா? இந்த முஸ்னத் அஹமதில் தான் எக்கச்சக்கமான ஹதீஸ்கள். இந்த முஸ்னத் அஹமதை தொகுத்த இமாம் யாரு? இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. இந்த அஹமதுல 8000 ஹதீஸ்கள் என்று சொன்னால் 30000 ஹதீஸ்கள். புகாரில வந்து 7563, எல்லாத்துலயும் 7000, 6000, 4000, 5000 இந்த மாதிரி ஹதீஸ் இருக்கு. ஆனா அஹமதை படித்து பார்த்தீங்களாக்கே 30000 தாண்டிய ஹதீஸ்களை இமாம் அகமது பதிவு பண்றாங்கன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கைய காலத்தை அவங்க எப்படி செலவு செஞ்சிருப்பாங்க நீங்க யோசித்து பார்க்க வேண்டாமா? அதே மாதிரி இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இமாம் நவவி மௌத்தா போக போது ஏறக்குறைய 40 வயசு, 40 வயசுல மௌத்தா போயிட்டாங்க. அவர் தொகுத்த கிதாபுகள் மாத்திரம் 100க்குமே. கிதாப் என்று சொன்னால் சாதாரண சின்ன சின்ன கிதாபுகள் அல்ல, உதாரணமாக ரியாது சாலிஹீன், ரியாது சாலிஹீன் என்ற ஹதீஸ் கிதாபை தூத்த இமாம் யாரு? இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹு அலைஹி. சஹீஹ் முஸ்லிம், அந்த முஸ்லிமுக்கு விளக்க உரையில் இமாம் யார் என்று சொன்னால் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. இப்படி ஏராளமான 100க்கு மேற்பட்ட ஹதீஸ் கிதாபுகளை எழுதி வச்சுட்டு மௌத்தா இருக்கிறாங்களே, அவங்க மௌத்தா போகும் போது வயசு என்ன? சுமார் 40 வயசு. அப்ப 40 வயசுல இவ்வளவு பெரிய பெரிய கிதாபுகளை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க சொன்ன, அவங்க நேரத்தை எப்படி பயன்படுத்தினாங்கிறதுக்கு இந்த கிதாபுகள் எல்லாம் சான்றா இல்லையா? எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த நேரத்தை நீங்க வீணடிக்க கூடாது. குறிப்பாக மாணவர்கள் டிவியில செல்போன்ல உட்கார்ந்து வீணடிக்க கூடாது. அதிலும் குறிப்பாக நண்பர்கள், நம்ம பையன் வீட்டுல இருந்தா அவன் நல்லா அல்லாது படிச்சுக்கிட்டு இருந்தா நண்பர்கள் வந்து வீட தேடி வந்துருவாங்க. வீட தேடி வந்து என்ன, வார விளையாட போகலாம், வாட இங்க போகலாம், வாட அங்க போகலாம், கூப்பிடுறாங்களே, அவரோட சேர்ந்து ஓடுறமே. திருமறை குர்ஆன்ல நண்பர்களை பற்றி வரக்கூடிய ஒரு ஆயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய முதல் குதுபாவை முடிக்கிறேன். திருமறை குர்ஆனின் சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய 25வது அத்தியாயத்தின் 28வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலான ஹலீலா. எவன் ஒருவன் கெட்டவனை நண்பனாக ஆக்கி கொண்டானோ, கெட்ட நண்பனை ஆக்கி கொண்டானே, அவன் மறுமையிலே எப்படி புலம்புவான், எப்படி நஷ்டவாளியாக கை சேதப்படுவான் என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். யா வைலதா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட கேவலமே, எனக்கு ஏற்பட்ட அவமானமே என்று எங்கே புலம்புவான், மறுமையிலே புலம்புவான், புலம்பி கொண்டு சொல்வான், லைதனி லம் அத்தகிது ஃபுலான ஹலீலா, நான் அவனை என்னுடைய நண்பனாக ஆக்கிருக்க ஆக்கி இல்லாமல் இருந்திருந்தால், அவனை நண்பனை ஆக்கிக்கிட்டனே, அவனை நண்பனை ஆக்கி என்னைய வழிபடுத்திட்டானே, இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டானே, மறுமையில் நரகவாசியாக ஆவதற்கு அந்த நண்பன் காரணமாகிவிட்டானே, அவனை நண்பனாக ஆக்கி இல்லாமல் இருந்திருந்தால் நான் சொர்க்கத்துக்கு போயிருப்பானே, இந்த மாதிரி கேவலப்பட மாட்டேனே என்று மறுமையில குழம்புவாங்க என்றெல்லாம் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, அவருடைய நம்முடைய நட்பாக இருந்தால் நல்ல நட்பாக இருக்கனே, டிவி பாக்கிறோமா, எது பயனுள்ள செய்திகளோ ஆக்கப்பூர்வமான செய்திகளோ அதை பாருங்க, தப்பு இல்லை. செல்போன் வச்சுக்கிறவா, எது நல்ல விஷயங்களோ அதை பயன்படுத்துற தப்பு கிடையாது. செல்போன்லயே காலத்தை கழிப்பது, டிவியிலேயே காலத்தை கழிப்பது, நண்பர்களோடு காலத்தை கழிப்பது, விளையாட்டுல காலத்தை கழிப்பது, இப்படி கழித்து விட்டால் நாளை மறுமையில உனக்கு நான் நேரத்தை கொடுத்தனே, நேரத்தை ஏன் ஒழுங்கா பயன்படுத்தல, ஏன் குர்ஆன் ஓதல, ஏன் படிக்க வேண்டியதை படிக்கல, ஏன் சிந்திக்க வேண்டியதை சிந்திக்கல என்று மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். விசாரித்து அவங்கள மட்டும் அல்லாஹ் கண்டிக்க மாட்டான், நம்ம எல்லாம் பெற்றோர்களாக இருக்கிறோமே, அதை கண்டும் காணாமல் கதற்காவிருந்து கொண்டிருக்கிறோமே, நம்மளையும் சேர்த்து, ஏன்னா உன் பையன் செஞ்சானே, இது தப்புன்னு தெரியுமே, ஏன் தடுக்கல. குர்ஆன் நல்லா சொல்றாங்க, யா ஐயுஹல்லதீன ஆமனூ கூ அன்புசக்கும் அகிலிக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய மனைவி மக்களையும் நரகத்தை விட்டும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அவர் நரகத்தை விட்டும் காப்பாற்றிக் கொள்வது, என்னை நான் காப்பாற்றிக் கொண்டால் பத்தாது, யாரையும் சேர்த்து காப்பாற்றனே, மனைவி மக்களையும் சேர்த்து காப்பாற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை புரிந்து நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் நேரத்தை எப்படி பயன்படுத்தினாங்களோ, எப்படி பயன்படுத்த சொன்னாங்களோ, சஹாபாக்கள் இமாம்கள் முஹத்தீதிகள் நேரத்தை எப்படி பயன்படுத்திக் கொண்டார்களோ, அப்படி பயன்படுத்தக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக என்கிற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். இன்னல் ஹம்துலில்லாஹ், اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய இரண்டாவது குதுபாவுல வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால சில முக்கியமான அறிவிப்புகள். முதல் அறிவிப்பு என்ன சொன்னா, நம்ம ஒரு ரெண்டு வாரமாக நம்ம பள்ளிவாசல வந்து குர்ஆன் தஃப்சீர் வந்து நடைபெறல. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மகரிப் இஷா செய்ய வழக்கமா குர்ஆன் தஃப்சீர் நடக்க, நீங்க வளமையா வந்த சகோதரர்களை வந்து இனிமே தொடர்ந்து வரலாம் என்பது முதல் அறிவிப்பு. ரெண்டாவது அறிவிப்பு என்ன சொன்னா, மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், நம்ம பள்ளிவாசுடைய வேலையை கட்டுமான ஆயிக்கிட்டு இருக்கேன்னு நல்லாவே தெரியும். இந்த பள்ளிவாசுடைய கட்டுமானத்திற்கு உங்களுடைய பெரும்பாலுடைய மக்களுடைய உழைப்பு, உங்களுடைய பொருளாதார நீங்க எல்லாம் மாஷாலாம் நிறைய அளவு கொடுத்து உதவுனீங்க. இதை தாண்டி நான் அறிவிப்பு செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் ஏன் செல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ரமலான் மாசம் வந்து நெருங்கி வந்துகிட்டு இருக்குது, மேல வேலை ஆகிக்கிட்டு இருக்குது, நிர்வாகத்துல வந்து பணம் புழக்க இல்ல பத்திரங்கிறதுனால நீங்க தந்தவங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலே தராத சோழர்கள் இருக்கலாம், உங்களுக்கு உங்களால் எந்த அளவுக்கு பள்ளிவாச கட்டுமானத்துக்கு உதவி செய்ய முடியுமோ அப்படி சக்தி உள்ளவர்கள் உதவி செய்ய, அதை தாண்டி நிர்வாகத்தின் சார்பாக நான் உங்களுக்கு நிர்வாகம் சொல்லி நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்ன, அதாவது கடனாவது, இது நான் எனக்குன்னு கேட்கல, பள்ளிவாச நிர்வாக சார்பாக, அதாவது கடனாவது சில தொகை கொடுத்தீங்க ஒரு 3 மாசத்திலயோ 6 மாசத்திலயோ அந்த கடனை வந்து நிர்வாகம் வந்து அடைச்சிடும். நீங்க கடன் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து தலைவராக இருக்கக்கூடிய ஷாஜகான் பாய்கிட்டயோ பொருளாக இருக்கக்கூடிய கலிபாய்கிட்டயோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். 3 மாசமும் 6 மாசமும் இன்ஷால்லா பள்ளிவாசல் நிர்வாகம் வந்து அந்த கடனை அடைக்கும் என்பது வந்து 2வது அறிவிப்பு. 3வது, நம்ம பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பருதுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் என்ற காரணத்தால தொடர்ச்சியாக ஒரு வாரமா ஆஸ்பத்திரியில வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கோரிக்கை வச்சாங்க. ஒரு நோயுற்ற ஒரு சகோதரருக்காக நம்ம துவா செஞ்சமாக நமக்காக யாரும் துவா செய்வா, மலக்குகள் துவா செய்வாங்க அப்படின்னா ஹதீஸ் வருது. அது மாதிரி அவங்களுக்காக துவா செய்யுங்க என்பதோடு இந்த வாரத்துக்குரிய துவா என்ன அப்படின்னு சொன்ன, நம்ம தொடர்ச்சியாக காலை மாலை ஓதக்கூடிய துவாக்களை நிறைய துவாக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல காலையில் ஓதக்கூடிய ஒரு துவா என்ன என்று சொன்னால், அல்லாஹும்ம பிக அஸ்பஹனா வபிக அம்சைனா வபிக நஹயா வபிக நமூது வ இலைக நுஷூர் என்பது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. உங்களுக்கு மனப்பாடமா இருக்குதோ இல்லையான்னு தெரியும், நீங்க எல்லாம் காலையில ஓதுவீங்களோ என்னன்னு தெரியாது. சொல்ல வேண்டிய கடமை செஞ்சிட்டேன், அல்லாஹ் மறுபடியும் கேட்டானாக்கே யாருலாம் நான் கைய தூக்கிறேன், யாருலாம் நான் சொல்லிட்டா நீ பாத்துக்கல அப்படின்னு. அப்ப நான் இதெல்லாம் ஏற்கனவே பல மாசத்துக்கு முன்னாலேயே காலையில முடிச்ச உடனே அல்ஹம் அல்லாஹும் வபிக்க வஸ்துபஹனா வபிக்க அம்சைனா வபிக்க நஹயா வபிக்க நமூது வ இலைக்கன் நுஷூர் என்பதை காலையில் ஓத வேண்டும் நான் சொல்லிட்டேன். மாலையில ஓதக்கூடிய ஒரு துவா என்னன்னு சொன்னா, இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல 5068வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. இதே துவாவை சின்ன மாற்றத்தோடு ஓதுவாங்க. என்ன சின்ன மாற்றம், காலையில வந்து அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹனான்றோம் அப்படிதானே, அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹனா வபிக்க அம்சைனா அப்படின்னு சொன்னோம். மாலையில அல்லாஹும்ம பிக்க அம்சைனா, புரிஞ்சா, அல்லாஹும்ம பிக்க அம்சைனா வபிக்க அஸ்பஹனா வபிக்க நஹயா வபிக்க நமூது வை, காலையில வந்து வைலைக்க நுஷூர்னு சொன்னோம், வைலைக்க நுஷூர் என்று சொன்னோம். மாலையில வைலைக்க மஸீர், புரியுதா, ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு ஃபர்ஸ்ட் இங்க அஸ்பஹனான்னு வர, மாலையில அம்சைனான்னு வர, முடிய போது காலையில வைலைக்கல் நுசூர் முடியும், மாலையில வைலைக்கல் மசீர் முடியும். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம், அர்த்தத்தை மாத்த கிடையாது, ரெண்டுக்கு என்ன ஒரே அர்த்தம். அப்ப என் அருமை சகோதரர்களே, மாலையில் ஓத வேண்டிய துவா என்ன என்று சொன்னால், அல்லாஹும்ம பிக்க அம்சைனா வபிக்க அஸ்பஹனா வபிக்க நஹயா வபிக்க நமூது வைலைக்கல் மசீர் என்ற துவாவை ஓதனே. இது மாதிரியான துவாக்களை நபிகள் நாயகம் சொல்லுகிற போது சஹாபாக்கள் எப்படி போட்டி போட்டி துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ அமல்படுத்தினாங்களோ, அப்படி துவாக்களை மனப்பாடம் பண்ணக்கூடிய அமல்படுத்தக்கூடிய அல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வாக்கி, நாம் செய்த பாவங்களை மன்னித்து நம்முடைய எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையில மிக உயர்ந்த சுருக்கமாகிய ஜன்னத்தில் பிறந்தவத்தில நபிமார்களோடு சஹாபாக்களோடு இதுபோடு நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்கிற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.